Welcome once again to Words of Life program.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
Today we continue our study in Genesis chapter 10.
ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலிருந்து நம்முடைய வேத பாடத்தை தொடர்ந்து படிப்போம்.
We have been studying through the scriptures to try and understand the essential message of each book.
ஒவ்வொரு வேதத்தின் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக நாம் வேதத்தை முழுதுமாய் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Because to study every verse will take many years.
ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாய் படிப்பது என்பது அநேக வருஷங்களாகும்.
But we want to concentrate this in a period of 140 studies.
140 நிகழ்ச்சிகளிலே இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து முடிக்க விரும்புகிறோம்.
So we are going to go through quickly but trying to get the essential message out of each book.
ஒவ்வொரு புத்தகத்தையும் வேகமாகவும் அதே சமயத்திலே தேவையான செய்திகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாகவும் படிக்க இருக்கிறோம்.
In our last study we saw how there were two streams that began in the human race with Cain and Abel.
மனுஷ வர்க்கத்திலே இரண்டு பிரிவுகளாக காயின் ஆபலிலே ஆரம்பித்த அந்த தொடரை நாம் பார்த்தோம்.
And in these chapters from chapter 10 onwards we see the continuation of that those two streams in the human race.
மனுஷ வர்க்கத்திலே இருக்கக்கூடியதான இந்த இரண்டு பிரிவுகளை தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம்.
First of all is the religious stream.
முதலாவது இருக்கக்கூடிய அந்த பிரிவு என்பது மத சம்பந்தமான ஒரு பிரிவு.
Which started with Cain.
அது காயினிலே ஆரம்பித்தது.
And then the other is the spiritual stream which started with Abel.
இரண்டாவது பிரிவாகிய ஆவிக்குரிய பிரிவு என்பது ஆபேலிலிருந்து ஆரம்பித்து தொடராக செல்கிறது.
And here we see these two streams in the beginning of Babylon and the beginning of Jerusalem.
இந்த இரண்டு நீரோடைகளிலே ஓடைகளிலே நாம் பார்க்கிறோம் எருசலேம் ஆரம்பமாகிறது. அதே சமயத்தில் பாபிலோனுடைய ஆரம்பத்தையும் குறித்து பார்க்கிறோம்.
Chapter 10 and 11 you read the beginning of Babylon.
10-11 அதிகாரங்களிலே பாபிலோனுடைய ஆரம்பத்தை பார்க்கிறோம்.
And then with the choice of Abraham in chapter 12 and coming in of Melchizedek king of Salem you see the beginning of Jerusalem.
12ஆம் அதிகாரத்திலே ஆதாமினுடைய ஆபிரகாமுடைய தெரிந்துகொள்வதன் மூலமாகவும் மெல்கிசேதேக்கினுடைய ஆரம்பம் மூலமாகவும் நாம் இந்த இரண்டாவது பிரிவை நாம் பார்க்கிறோம்.
So first of all in chapter 10
முதலாவதாக 10ஆம் அதிகாரத்திலே
we read here about the descendants of Noah.
நோவாவினுடைய வம்ச வரலாறை குறித்து வாசிக்கிறோம்.
And then we come to chapter 11.
11ஆம் அதிகாரத்திலே
in chapter 10 verse 10 first of all you read about the beginning of Nimrod's kingdom was Babel. That's the first mention of Babylon in the Bible.
10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே நிம்ரோத் என்றதான ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த தேசத்தின் பேர் பாபேல்.
And that the extension of that we see in chapter 11 where they built a tower which is known as the tower of Babel.
அதனுடைய தொடர்ச்சியாக 11ஆம் அதிகாரத்திலே பாபேலின் கோபுரம் என்கிறதான ஒரு கோபுரத்தை கட்டுகிறதை குறித்து வாசிக்கிறோம்.
And you read about that in chapter 11 verse 3 and 4.
11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை அதை குறித்து வாசிக்கலாம்.
The people all spoke one language.
ஜனங்கள் எல்லாரும் ஒரே பாஷையை பேசினார்கள்.
And they said let us build a tower for ourselves.
நமக்காக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்புவோம் என்று
சொல்கிறார்கள். The idea for it came from their own mind.
இந்த கருத்தானது தங்களுடைய சொந்த மனதிலே தான் ஆரம்பித்தது.
And they had the ability to do it.
அதை செய்வதற்குரிய திறமையும் அவர்களிடத்தில் இருந்தது.
And what did they do it for?
அவர்கள் எதற்காக இதை செய்தார்கள்?
Verse 4, let us do it to make ourselves a name.
நமக்கு ஒரு பெயரை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் கட்டினார்கள்.
You see that this is the origin of Babel.
பாபேலினுடைய ஆரம்பம் இங்கேதான்
இருந்தது. It originated from man.
மனிதனிடத்திலிருந்து துவங்குகிறது.
Done through man's power.
மனிதனுடைய பலத்தினாலே செய்யப்படுகிறது.
And to man's glory.
மனிதனுடைய மகிமைக்காக செய்யப்படுகிறது.
Whereas Jerusalem,
ஆனால் எருசலேமோ
opposite of that.
இதற்கு நேர் எதிர்மாறாக
like the tabernacle which is the origin of Jerusalem.
ஆசரிப்பு கூடாரம் என்பது அந்த எருசலேமின் ஆரம்பமாக நாம் கொள்ளலாம்.
Is originated from God, it was God's idea.
தேவனிலேயே தொடங்கியது, அவருடைய கருத்து தான்.
Done by God's power.
தேவனுடைய வல்லமையினாலே செய்யப்பட்டது.
For God's glory.
தேவனுடைய மகிமைக்காகவும் செய்யப்படுகிறது.
So this is the difference between a religious system and a spiritual system in Christianity.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே மத அமைப்புகளுக்கும் ஆவிக்குரிய அமைப்புக்கும் இதுதான் வித்தியாசம்.
Religious people can do a lot of things.
மத சம்பந்தமான ஜனங்கள் அநேக காரியங்களை
செய்யலாம். Even among Christians.
கிறிஸ்தவர்கள் மத்தியிலே
all their ideas originate in their own brain.
அவருடைய கருத்தெல்லாம் தங்கள் சொந்த மூளையிலே உதித்த காரியம்.
They don't wait on God to find God's will.
தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு அவருடைய பாதத்திலே
அவர்கள் modify God's
will. தேவனுடைய வார்த்தையை சற்று மாற்றிக்கொள்கிறார்கள்.
Secondly they do it through human power and human ability not through the power of the Holy Spirit.
இரண்டாவதாக பரிசுத்த ஆவியின் பலத்திலே அல்லாமல் தங்களுடைய சொந்த திறமையிலே பலத்திலே அதை செய்கிறார்கள்.
Thirdly it's done for the glory of some man or group or organization not for the glory of God.
மூன்றாவது காரியமாக ஏதோ ஒரு நிறுவனத்தினுடைய மகிமைக்காக அல்லது ஒரு தனி மனிதனுடைய மகிமைக்காக பிரஸ்தாபத்துக்காக செய்கிறார்கள்.
That's what it says in Romans 11:36 from to and through and to God.
ரோமர் கீழ் நிருபம் 11 ஆம் அதிகாரம் 36 ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம், தேவனிடத்திலிருந்து தேவனுக்கு மூலமாக தேவனுக்காக.
In Daniel chapter 4 we read verse 30, Nebuchadnezzar says the same thing about Babylon then.
தானியேல் 4 ஆம் அதிகாரம் 30 ஆம் வசனத்திலே நேபுகாத்நேச்சாரும் இதையேதான் சொல்கிறார்.
He says I built this palace by my own idea, by my own power and for my own glory.
என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய சொந்த பலத்தினாலே, என்னுடைய கருத்து நிமித்தமாய் நான் கட்டின இந்த அரண்மனை என்று சொல்கிறார்.
It was his idea.
அது அவனுடைய கருத்து.
Done with his power.
தன்னுடைய வல்லமையினால்
செய்கிறார். And for his glory.
தன்னுடைய மகிமைக்காக
செய்கிறார். This is Babylon in Genesis 11. This is Babylon in Daniel 4.
ஆதியாகமம் 11 ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற பாபிலோன் அதுதான். தானியேல் 4 அதிகாரத்திலே காணப்படுகிற பாபிலோன்
அதுதான். That is Babylon in Revelation 17 and 18 also.
இதே பாபிலோன் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 17 18 அதிகாரங்களிலேயும் பார்க்கிறோம்.
Where man gets the glory.
மனிதனுக்கே மகிமை கிடைக்கிறது.
And we read in chapter 11 verse 5 again, the Lord came to see what the people are doing.
மனித புத்திரர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கும்படியாக கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார்.
And God examines all that we do, even if we do it in Jesus name.
இன்றைக்கு நாம் இயேசுவின் நாமத்தினாலே செய்தாலும் கூட எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசோதித்து பார்க்கிறார்.
If he is not satisfied with it, he brings a scattering there.
அங்க அவருக்கு அதிலே ஒரு நிறைவு ஏற்படவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை சிதற பண்ணுகிறார்.
A lot of the confusion and division in Christianity is because the Lord has allowed it, because it's for man's, it's built in the principle of Babylon.
இன்றைக்கு பாபிலோனுடைய தத்துவத்திலே अनेक ஊழியங்கள் கட்டப்படுகிறபடினாலே அங்கே குழப்பங்களை தேவன் உலைய பண்ணுகிறார்.
Who confused the language in verse 9? God did it.
9 வசனத்திலே அங்க இருக்கக்கூடிய பாஷைகளை தாறுமாறாக்கினவர் யார்?
Who scattered them, verse 8? The Lord scattered them.
8 வசனத்திலே யார் பூமியிலே அவர்களை சிதறப் பண்ணினார்? தேவன்தான்.
Everything that originates in man's mind,
மனிதனுடைய மனதிலே உதிக்கிற எந்த ஒரு காரியம்,
that's done for man's, through man's power,
மனிதனுடைய பலத்தினாலே
செய்யப்படுகிற காரியம்,
மனிதனுடைய மகிமைக்காக செய்யப்படுகிற காரியம்,
end in disaster.
அது சிதறி போகும்.
But then the Lord made a new beginning through Abraham, we read in the end of chapter 11.
11 அதிகாரம் கடைசியிலே ஆபிரகாமிலே தேவன் இன்னொரு காரியத்தை துவக்குகிறார்.
It begins a new stream.
அங்கே ஒரு புது ஓடை ஆரம்பிக்கிறார்.
Continuation of what began with Abel and Enoch.
ஆபேல் ஏனோக்கிலே ஆரம்பித்த அந்த ஓடையை போல இருக்கிற காரியம்.
God called Abraham to come out of his relatives and his home.
தன்னுடைய இனத்தார் ஜனத்தாரிலிருந்து பிரிந்து வரும்படியாய் தேவன் ஆபிரகாம் அழைத்தார்.
But that was the first mistake Abraham made right at the beginning.
ஆரம்பத்திலேயே ஆபிரகாம் செய்த முதல் தவறு இங்கே காணப்படுகிறது.
Instead of doing exactly what God told him,
தேவன் செய்த அதே பிரகாரமாக செய்வதற்கு பதிலாக,
he took his father with him and took his nephew with him.
தன்னுடைய தகப்பனாரை கூட கூட்டிக் கொண்டு வருகிறான், தன்னுடைய அண்ணன் பையனை கூட்டிக் கொண்டு வருகிறான்.
And so they never reached Canaan.
ஆகவே அவர்கள் கானானுக்குள்ளாக வரவே இல்லை.
In fact it says here that Terah was the one who took them along.
நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற காரியத்திலே நம்முடைய பெற்றோர்களையும் உறவினர்களையும் நாம் உள்ளே விட்டால் இதுதான் நடக்கும்.
So what does God do?
அவர் என்ன செய்தார்?
He kills Terah.
தேராக் அங்கே மரிக்கிறான்.
And Terah dies.
தேராக் மரித்த பிறகு,
and then God is able to lead Abraham to his perfect plan.
தேவன் தம்முடைய பரிபூர்ண திட்டத்தின் நிமித்தமாய் ஆபிரகாம் இப்பொழுது வழி நடத்துகிறார்.
And then we read in chapter 12 about the blessing with which God blessed Abraham.
ஆபிரகாம் இவ்விதமான ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து 12 வசனத்தில் வாசிக்கிறோம்.
He was called Abram in those days.
அந்த நாட்களில் ஆபிராம் என்றுதான்
அழைக்கப்பட்டார். Notice what he says.
அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள்.
I will bless you, verse 2.
2 வசனத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
And I will bless and I will make you a blessing.
நான் உன்னை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று
சொல்றார். And all the families of the earth, verse 3 of chapter 12, will be blessed through you.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று 3 வசனத்தில் சொல்கிறார். 12 அதிகாரம்.
The blessing of God is twofold.
இங்கே தேவனுடைய ஆசீர்வாதமானது இரண்டு விதமாக இருக்கிறது.
One, it comes to bless us personally in our family.
ஒன்று நம்முடைய நம்மையினுடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறது.
And then from us we're supposed to bless other people around us.
பிறகு நம்மை சுற்றி உள்ள ஜனங்கள் நம்மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியிருக்கிறது.
This is where Israel failed.
இங்கே தான் இஸ்ரவேல்
தோற்றது. They were blessed but they didn't seek to be a blessing to the rest of the world.
இஸ்ரவேல் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள், ஆனால் தங்கள் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட
விரும்பவில்லை. This is the problem with a lot of people in the church too.
இன்றைக்கும் சபையில் இருக்க அநேக ஜனங்களுடைய பிரச்சனை இதுதான்.
The same mistake.
அதே தவறு.
They think of their being blessed by God.
தாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்,
but not being a blessing to other people around them.
ஆனால் தங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்பவில்லை.
That's why Christians have failed throughout the years.
இவ்வளவு ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் இங்கே தான் தவறிவிட்டார்கள்.
So this is something we must remember because this blessing is for us too.
இந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கிறபடினாலே நாம் இங்க சற்று சிந்திக்க வேண்டியது.
In Galatians 3:14 it says the blessing of Abraham can come upon us.
ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கும் வரும் என்று சொல்லி கலாத்தியர் 3:14 இலே வாசிக்கிறோம்.
We are not his physical children.
நாம் சரீரப்பிரகாரமாக அவருக்கு பிள்ளைகளாக இல்லாமல் இருக்கலாம்.
Through the Holy Spirit it says there.
அங்கே ஆவியின் மூலமாய் பரிசுத்தாவின் மூலமாய் என்று பார்க்கிறோம்.
So there we read that this blessing of Abraham is for us through the Holy Spirit.
அந்த வசனத்தின் படியாக இங்க ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் வருகிறது.
So what is the Holy Spirit come into our life to do?
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்கிறார்?
A lot of people think that the Holy Spirit just comes to make us speak in tongues.
அநேகர் நினைக்கிறது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நாம் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று தான் வருகிறார்.
Well, thank God for that gift.
அந்த வரத்துக்காக தேவனுக்கு நன்றி.
But that's not the primary purpose with which God gives us the Holy Spirit.
ஆனால் தேவன் நமக்கு பரிசுத்தாவியை கொடுப்பதனுடைய பிரதான நோக்கம் அது அல்ல.
In fact, that's not even the mark of being filled with the Holy Spirit.
ஆவியினாலே நிறைவதற்கு இது அடையாளம் கூட அல்ல.
Jesus said the mark of being filled with the Holy Spirit would be power.
தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது நாம் வல்லமையை பெறுவோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 1:8.
Power to be a witness and a blessing to the uttermost parts of the earth.
பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் சாட்சியாகவும் ஆசீர்வாதமும் இருக்கும்படியாக வல்லமை.
That's what Jesus said.
இதுதான்
இயேசு. That's what we see here.
இங்கே அதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
To the uttermost parts of the earth, Genesis 12:3. People will be blessed through you.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று 12:3 வாசிக்கிறோம்.
Whereas the devil has made so many Christians turn this whole thing inward. So till the blessing of the Holy Spirit is only for me.
பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் எனக்கு மட்டும்தான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பிசாசு அநேகரை வஞ்சித்து விட்டார்.
You got to be careful.
நாம் ஜாக்கிரதையா
இருக்க. Jesus pictured it like rivers of living water flowing out of us, blessing people everywhere.
எல்லா இடங்களிலும் உள்ள ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டு ஓடுகிற ஜீவ தண்ணீரோட நதிகள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
Not just a river flowing in.
நமக்குள்ளாக பாய்ந்து ஓடுகிற நான் நதி மட்டுமல்ல.
The Spirit of God comes upon us, it wants to flow through us to bless other people.
பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வந்து நம்மூலமாக மற்றவர்களுக்கு பாய்ந்து ஓடும்படியாக விரும்புகிறார்.
And notice Abraham was not a perfect man.
ஆபிரகாமும் பூரணமான ஒரு மனுஷன் அல்ல.
He was a man with failure and that's what encourages you and me.
அவன் வீழ்ச்சியுள்ள ஒரு மனிதனாக இருந்தபடினாலே உங்களையும் என்னையும் அவன் உற்சாகப்படுத்த.
For example,
உதாரணமாக
we read in verse 10.
10 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரம்.
When there was a famine in the land.
அந்த தேசத்திலே பஞ்சம்
Abraham didn't consult God.
அவன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை.
We are not to judge him because he didn't have as much light as we have.
நாம் அவரை நியாயந்தீர்க்கவில்லை என்றால் நமக்கு இருக்கிறது போல அவனுக்கு வெளிச்சம் இல்லை.
He didn't have a Bible.
அவனுக்கு ஒரு வேதம்
இல்லை. He didn't have the Holy Spirit.
அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
He didn't have the examples of others to warn him.
அவனுக்கு எச்சரிப்பு பெறும்படியாக மற்ற உதாரணங்கள் அவனுக்கு
இல்லை. But we have these warnings.
நமக்கு இந்த எச்சரிப்புகள் எல்லாம் இருக்கிறது.
God called Abraham to go to Canaan.
கானானுக்கு போகும்படியாக
தேவன் அவனை அழைத்தார். And if there's a famine in Canaan, what to do?
கானானிலே பஞ்சம் இருக்கிறது என்ன செய்வது?
That's a test now to see whether you trust God or trust in your own reason.
நீ தேவனிலே நம்பிக்கை வைக்கிறாயா அல்லது உன்னுடைய சொந்த புத்தியிலே நம்பிக்கை வைக்கிறாய் என்பதைக்கு சோதிக்க முடியான ஒரு சோதனை.
Will you live by your own knowledge of good or evil or will you go to God and seek life from him?
தன்னுடைய சொந்த நன்மை தீமை அறியத்துக்கு அறிவிலே சார்ந்திருக்க போகிறாயா அல்லது தேவனிடத்திலே போய் அவரிடத்தில் ஆலோசனை கேட்க போகிறாயா?
Abraham made the same mistake of going by the knowledge of good and evil.
ஆபிரகாமும் அந்த நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்துக்கு போன அதே தவறு இவனும் செய்கிறான்.
He says, I think I'll go to Egypt now.
எப்பொழுது நான் எகிப்துக்கு போகிறேன் என்று
சொல்கிறான். God never wanted him to go to Egypt.
அவன் எகிப்துக்கு போக முடியாது தேவன் விரும்பவில்லை.
Because he went to Egypt, he got a woman from there called Hagar.
அவன் எகிப்துக்கு போனபடினாலே அங்கிருந்து ஆகார் என்ற ஒரு ஸ்திரியை அவன்
பிடித்து கொண்டு வந்தான். Ishmael was caused problems to Abraham.
ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுத்தால் அவன் மூலமாக எவ்வளவு பிரச்சனை.
Not only at that time but in succeeding generations for centuries.
அந்த நாட்களிலே மட்டுமல்ல அதற்கு பிறகு வந்த எத்தனையோ வம்சா வழிகளிலே பிரச்சனை.
It all started with one small mistake that Abraham made.
ஆபிரகாம் செய்த ஒரு சிறு தவறிலே தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது.
Sometimes one small mistake you make can affect your whole family and church and so many people.
நீங்கள் செய்கிற ஒரு சிறு தவறு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையையும் அநேக ஜனங்களையும் அது பாதிக்கக்கூடும்.
What should you do when there's a problem in the place where God has called you to?
தேவன் உங்களை அழைத்த இடத்திலே பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
God called Paul and Silas to Philippi and soon after they got there they were locked up in jail.
பவுலையும் சிலாவையும் பிலிப்புக்கு தேவன் அழைத்தார். அங்கே சென்ற உடனே அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அங்க என்ன செய்தார்?
They praised God.
அவர்கள் தேவனை துதித்தார்கள்.
And God opened the jail doors.
தேவன் சிறைச்சாலை கதவுகளை திறந்தார்.
So Abraham should have sought God's will here.
ஆகவே இங்கே ஆபிரகாம் தேவ சித்தத்தை அவன் தேடி இருக்க வேண்டும்.
But he didn't.
ஆனால் அவன் தேடவில்லை.
He went to Egypt.
எகிப்துக்கு போகிறார்.
And when he went to Egypt,
எகிப்துக்கு போகும்போது
he finally compromises there too.
அங்கேயும் கூட அவன் ஒத்து போகிறான்.
He is willing to let his wife be taken by somebody else as a wife just to save his own life.
தன்னுடைய சொந்த உயிரை காப்பாற்றும்படியாக தன்னுடைய மனைவியை வேறு ஒருவன் தனக்கு மனைவி எடுத்துக்கொண்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் அந்த இடத்தில் கொஞ்சம் வழி போய்
tells his wife.
மன்னனிடத்தில் சொல்லு.
Verse 13. 30ஆம் வசனம். Please say that you are my sister.
நீ என்னுடைய சகோதரி என்று சொல்.
Then it will go well with me and I can live.
அப்பொழுது எனக்கு என்னுடைய உயிர் பிழைக்கும் நான் நன்றாக இருப்பேன் என்று சொல்கிறான்.
He's only thinking about himself.
அவன் தன்னை மட்டுமே பற்றி சிந்திக்கிறான்.
It's got to go well with me.
நான் நன்றாக இருந்தால்
போதும். I must live.
நான் வாழ வேண்டும்.
Never mind if they pollute my wife.
அவர்களின் மனைவியை கெடுத்தாலும் பரவாயில்லை.
Abraham was a weak man.
ஆபிரகாம் ஒரு பலவீனமான மனிதன்.
He was an imperfect man.
அவன் பூரணமற்ற ஒரு மனிதன்.
But he was sincere.
ஆனாலும் அவன் உண்மையுள்ளவன்
இருந்தான். God blessed him.
தேவன் அவனை ஆசீர்வதித்தான்.
So we read here that Pharaoh took Sarah, Abraham's wife.
பார்வோன் இங்கே ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் எடுத்துக்கொண்டான்.
But God somehow protected her.
அவன் எப்படியோ தேவன் அவளை
பாதுகாத்தார். Then in chapter 13,
13th அதிகாரம்
we see here because Abraham took Lot with him, all the problems that came because of that.
ஆபிரகாம் லோத்தை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு சென்றபடினாலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது.
God blessed Abraham, he became rich, and those who were associated with Abraham also become rich.
தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தபடினாலே அவன் ஐசுரியவனாய் மாறினான். அவனோடு கூட இருந்த மற்ற அனைவரும் ஆசீர்வாதமான மாறினர்.
They had wonderful fellowship as long as they didn't have plenty of wealth.
அவர்களுக்கு திரளான ஐஸ்வர்யம் உண்டாகும் வரைக்கும் அவர்களுக்குள்ளாக பிரச்சனை இல்லை, நல்ல ஐக்கியம் இருந்தது.
As soon as both became wealthy, they separated.
இருவரும் பணக்காரர்களாய் மாறின பொழுது அவர்கள் இருவரும் பிரிந்து போனார்கள்.
Strife came.
அங்கே பிரச்சனை உண்டானது.
Throughout the centuries, what a lot of strife has come due to money.
பணத்தின் நிமித்தமாக எவ்வளவோ நூற்றாண்டுகளாக எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கிறது.
All the riches which we make in Egypt,
எகிப்திலே சம்பாதிக்கக்கூடிய எல்லா சொத்துக்களும்
cause problems.
பிரச்சனை உண்டாக்குது.
We read here in chapter 13, Abraham went up from Egypt.
13 அதிகாரத்திலே எகிப்து வரைக்கும் ஆபிரகாம் போனான் என்று
பார்க்கிறோம். And from there he came out and we read he was very rich in livestock, silver and gold, verse 2.
அங்கே எகிப்தை விட்டு அவன் வரும்பொழுது அவனுக்கு மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவன் சீமானாய் இருந்தான் என்று
பார்க்கிறோம். And then there was problem between Abraham's servants and Lot's servants.
அதற்கு பிறகு ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வந்தது.
And see Abraham's attitude here.
இங்கே ஆபிரகாமுடைய மனப்பான்மையை
பாருங்கள். Verse 8.
8 வசனம்.
He could have told Lot,
Listen,
I'm the older man.
I'm
your uncle. I'm going to choose and you can go where you like after that.
நான் முதலாவது தெரிந்து கொள்வேன், பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும்
போ. Secondly, God never called you. God called me.
இரண்டாவதாக தேவன் என்னை அழைக்கவில்லை, என்னை தான் அழைத்தார்.
And so I choose first.
ஆகவே முதலாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
But see his attitude.
ஆனால் அவனுடைய மனப்பான்மை பாருங்க.
He said, please let there be no strife between us.
நமக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம்.
Because he says we are brothers.
நாம் சகோதரர் என்று சொல்றார்.
It's very rare that you find a man who can look at his nephew and call him a brother.
தனக்கு மகன் முறையா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து தன் சகோதரன் என்று கூறுவது அழைப்பது மிகவும் அது பார்க்க முடியாத
காரியம். Most uncles will say you got to respect me, I'm an uncle, you got to give me my proper title, etc.
நான் உடைய சித்தப்பாவா இருக்கிறேன், ஆகவே எனக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள்.
Why even there are pastors today who don't like to be called brothers.
இன்றைக்கு அநேக பாஸ்டர்மார்கள் இருக்கிறார்கள், அவர்களை சகோதரர் என்று அழைத்து விட்டால் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை.
Look at Abraham's example.
ஆபிரகாமுடைய மாதிரியை பாருங்க.
He looks at his younger nephew called Lot who is not even got the vision of God that Abraham has.
ஆபிரகாமுக்கு இருந்ததன தரிசனத்தை பெறாத தன்னைவிட வயது குறைந்த எவ்வளவோ வயது குறைந்த அவனை பார்த்து சகோதரன் என்று சொல்றார்.
You are my brother.
நீ என் சகோதரன் என்று சொல்றார்.
What an example.
என்ன ஒரு உதாரணம்.
There be no strife because other people are watching us.
நம்மை அநேகர் பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நமக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்றார்.
7 the Canaanite and Perizzite were dwelling there watching the strife between two of God's people.
கானானியரும் பெரிசியரும் அங்கே இருந்து இரண்டு தேவ பிள்ளைகளுக்குள்ள உள்ள வாக்குவாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
There are many people watching the strife among God's people.
இன்றைக்கும் அநேகர் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடியதன சண்டைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
People like Abraham who say, listen, I'm not going to fight. You take what you want.
கவனியப்பா, உனக்கு என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.
Are you like that?
நீங்கள் அப்படிப்பட்டவர்களா
இருக்கீங்க? You avoid strife in your home.
உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகளை,
with your relatives,
உங்கள் உறவினர்களுடைய வரக்கூடிய சண்டையை நீங்கள் நிறுத்துகிறீர்களா?
Jesus said about a man who came to him and wanted his brother to divide the property with him.
ஒரு முறை இயேசுவினிடத்திலே ஒரு மனிதன் வந்தான், எனக்கும் என் சகோதரனுக்கும் சொத்து விதத்திலே என்னுடைய பங்கை பிரித்து கொடுக்க முடியாது இயேசுவினிடத்திலே கேட்டான்.
Jesus said, I'm not going to do it.
நான் அதை செய்ய போவதில்லை என்று இயேசு சொன்னார்.
He hasn't come to divide property.
சொத்துவை பிரிக்கிறதற்காக இயேசு வரவில்லை.
See Abraham's attitude.
ஆபிரகாமுடைய மனப்பான்மை பாருங்கள்.
And just like God used circumstances to separate Abraham from his father.
ஆபிரகாமை அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரிக்க முடியாத தேவன் சூழ்நிலை
ஏற்பட்டது. Now he uses circumstances to separate Abraham from Lot.
இப்பொழுது லோத்தையும் ஆபிரகாமை விட்டு பிரிக்க முடியாத அவர் சில சூழ்நிலையை பயன்படுத்துகிறார்.
God was more interested in Abraham meeting Melchizedek.
ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு சந்திக்க வேண்டும் என்பதில் தேவன் அதிக விருப்பம்
உள்ளார். You are a child of God. God is going to separate you from your unconverted relatives.
நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால் ரட்சிக்கப்படாத மனந்திரும்பாத உறவினரிடத்திலிருந்து தேவனை பிரிக்க போகிறார்.
And from carnal relatives who seek to draw you into the world.
உலகத்தில் உங்களை இழுத்துக் கொள்ளக்கூடியதான மாம்சிகமான உறவினரிடத்திலிருந்து உங்களை இழுத்துக் கொள்ள தேவன் பிரிக்க போகிறார்.
And Abraham says to Lot.
ஆபிரகாம் தேவனை பார்த்து சொல்ல,
you choose what you want, I'll choose what's left over.
லோத்தை பார்த்து சொல்கிறான், நீ உனக்கு எது வேண்டுமோ அதை தெரிந்து கொள், நான்
தெரிந்து தெரிந்து கொள். As soon as Lot was separated from Abraham, verse 14.
14 வசனத்திலே லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த உடனே
the Lord saw the whole thing.
தேவன் முழு காரியங்களையும் பார்க்கிறார்.
And he says, I saw what you did.
நீ என்ன செய்த என்பதை பார்த்தேன்.
Now Abraham, I'm going to reward you.
ஆபிரகாம், இப்பொழுது நான் உனக்கு வெகுமதி கொடுக்க
போகிறேன். I know you made a mistake going to Egypt.
எகிப்துக்கு போவது நிமித்தமாய் ஒரு தவறு செய்து விட்டாய் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
Okay, now I see your attitude.
இப்பொழுது உன் மனப்பான்மையை நான் பார்க்கட்டும்.
And I'm going to bless you.
நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்.
You lift up your eyes.
கண்களை உயர்த்தி பார்.
Look north, south, east, west.
கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று நான்கு திசைகளையும்
பார். 14 onwards.
14ஆம் வசனத்திலிருந்து
பார்க்கிறோம். Chapter 13 verse 14.
13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
All the land which you see I will give.
நீ பார்க்கக்கூடிய
to your descendants.
தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார்.
I will give. That's what he says.
நான் உனக்கு தருவேன்.
You don't have to grab it.
நீ அதை பிடுங்க வேண்டும்
என்று தேவையில்லை. See the way Lot got the land and how Abraham got the land.
லோத்துக்கு எப்படி நிலம் கிடைத்தது என்று பாருங்கள். ஆபிரகாமுக்கு எப்படி கிடைத்தது என்று பாருங்கள். லோத்து அதை போய் பெற்றுக் கொண்டான்.
அப்ராம் ரிசீவ்ஸ் இட் ஃப்ரம் காட்.
லோத்து அதை பிடுங்கிக் கொண்டான். ஆபிரகாம் தேவனிடத்தில் அதை பெற்றுக் கொள்கிறான்.
நவ ஹவ் டு யூ கெட் மெட்டீரியல் திங்ஸ்?
நீங்கள் பொருட்கள் எப்படி பெற்றுக் கொள்கிறீர்கள்?
வேர்ல்ட்லி பீப்பிள் கிராப்.
உலகத்தார் அதை போய் பற்றிக் கொள்கிறார்.
டிசைபிள் ஆஃப் ஜீசஸ்,
இயேசுவின் சீஷனோ,
மஸ்ட் ஆல்வேஸ் சீக் டு ரிசீவ்.
எப்பொழுதுமே அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவன்
ஹி ரிசீவ்ஸ்.
அவன் யாரோ ஒரு கொடுக்கிறதை வாங்கி
கொடுக்கிறார்.
தேவன் இலவசமாய் அவனுக்கு கொடுக்கிறார்.
And so we see here
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம்
that Abraham was unselfish.
ஆபிரகாம் தன்னலமற்றவனாய் இருந்தான்.
And therefore God rewarded him.
ஆகவே தேவன் அவனுக்கு வெகுமதி.
Chapter 14 we read how Abraham again shows his unselfishness by going to rescue Lot when Lot is captured.
ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே லோத்து சிறைபிடிக்கப்பட்டு போன பொழுது அவன் போய் அவனை மீட்டுக் கொள்வதிலே அவன் நல்ல ஒரு மனப்பான்மையை
காண்கிறான். He rescues him with God's help.
தேவனுடைய உதவியினாலே போய் லோத்தை அவன் தப்பிவித்து வருகிறான்.
And at least now Lot should have learned a lesson not to go back to Sodom.
இப்பொழுதாவது சோதோமுக்கு போக கூடாது என்ற ஒரு பாடத்தை லோத்து கற்றிருக்க வேண்டும்.
He was taken captive.
அவன் சிறைபிடிக்கப்பட்டு போனான்.
But he still doesn't learn.
ஆனாலும் அவன் கற்றுக்கொள்ளவில்லை.
He wants to go back and make more money.
மீண்டுமாய் சோதோமுக்கு போய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று
விரும்புகிறான். We read in verse 16.
அதே 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
So Abraham lets him go.
ஆகவே ஆபிரகாமை விட்டுவிட்டு போய் விடுறான்.
But now Abraham was in great danger.
இப்பொழுது ஆபிரகாம் பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறார்.
The danger was
அந்த ஆபத்து என்னவென்றால்
that he would think that he got the victory through his own power.
தன்னுடைய சொந்த பலத்தினாலே இந்த ஜெயத்தை பெற்றுக் கொண்டேன் என்று அவன் எண்ணலாம்.
And the other danger was
இன்னொரு ஆபத்து
என்னவென்றால் all these goods that he captured in the war he will covet them and take them all to himself.
அவன் அந்த போராட்டத்திலே அங்கே போன பொழுது கிடைத்த எல்லா பொருட்களையும் அதன் மேல் ஆசை வைத்து தான் எடுத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு சோதனையில் காணப்படுகிறான்.
People who fought in war those days did that.
அந்த நாட்டிலே போரிட்டவர்கள் அப்படி செய்தார்கள்.
All the things you captured in the war is yours.
அங்கே கொள்ளை பங்காக அங்கே போரில் கிடைக்கிற காரியங்கள் உங்களுடையது.
God wanted to protect his servant from two dangers.
ஆகவே இப்பொழுது தேவன் தம்முடைய ஊழியக்காரனை இரண்டு ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க விரும்புகிறார்.
One is pride, thinking that you got the victory yourself.
நீயாகவே ஜெயத்தை பெற்றுக் கொண்டாய் என்கிறதான அந்த பெருமையிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார்.
The other is covetousness.
இன்னொன்று பொருளாசிலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார்.
So what does he do?
என்ன செய்கிறார்?
God speaks to another servant of his called Melchizedek somewhere else.
வேறு ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தம்முடைய ஊழியக்காரராகிய மெல்கிசேதேக்கு இடத்தில் பேசுகிறார்.
And he tells him,
அவர் சொல்கிறார்,
go and give the short message to Abraham.
ஆபிரகாம் போய் இந்த சிறு செய்தியை சொல்லு.
And he comes,
அவன் வருகிறான்.
And he tells Abraham,
ஆபிரகாமிடத்தில்
first of all he gives him food.
முதலாவது ஆபிரகாமுக்கு ஆகாரத்தை கொடு.
God told him to give food.
ஆகாரத்தை தேவன் கொடுக்க சொன்னார்.
See, a servant of God always serves other people with whatever they need.
ஒரு தேவ ஊழியக்காரன் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய தேவைக்கேற்றார் போல அவர்களுக்கு ஊழியம் செய்வான்.
They need food, he gives them food.
அவனுக்கு ஆகாரம் தேவையானால்
ஆகாரத்தை கொடுப்பான். Then he says two things.
பிறகு இரண்டு காரியத்தை சொல்கிறார்.
God is the God most high who is the possessor of heaven and earth who has given you these enemies into your
hand. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனே இந்த சத்துருக்களை உன்னுடைய காலடிகளில் கொடுத்திருக்கிறார்.
He doesn't preach to him.
அங்கே பிரசங்கிக்கவில்லை.
He doesn't say you're covetous or you're proud.
நீ பொருளாசைக்காரனா இருக்கறாய், நீ பெருமையுடனா இருக்கறாய் என்று பிரசங்கிக்கவில்லை.
That's not the way to speak.
அப்படி நான் பேச தேவையில்லை.
He says remember God owns everything.
தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் அவரே காரணராய் இருக்கிறார்.
He's the one who gave you these enemies.
அவர்தான் சத்துருவை உனக்கு கொடுத்த
ஒப்புக்கொடுத்தார்.
சொல்லிவிட்டு மெல்கிசேதேக் மறைந்து
விட்டார். This is the ministry of Melchizedek.
இதுதான் மெல்கிசேதேக்கின் ஊழியம்.
Bless people.
ஜனங்களை
ஆசீர்வதிப்பது.
தேவை சந்திப்பது.
Disappear.
மறைந்து விடுவது.
We are also priests according to the order of Melchizedek.
நாமும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்கள் இருக்கிறோம்.
Because Jesus is our high priest.
என்றால் இயேசுவே நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார்.
We don't follow the Levitical priesthood.
நாம் லேவிய ராகமத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பின்பற்றுவதில்லை.
What is the priesthood of Melchizedek?
மெல்கிசேதேக்கின் முறைமையிலே வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன?
Bless people.
ஜனங்களை ஆசீர்வதிப்பது. ஊழியம் செய்வது.
Lead them to God.
தேவனுடைய வழிநடத்துவது.
And disappear.
மறைந்து விடுவது.
And what happens later?
பிறகு என்ன நடக்கிறது?
The king of Sodom comes to Abraham in verse 21 and says, you can take everything to yourself.
Sodom in raja Abrahamai paarthu ellavattrum nee eduthukollu endru solgiran.
And he says, no, I won't.
Naan edukka maten endru
solgiran. I won't even take a shoelace from you.
Unnathendu oru paadarachin vaarai kooda edukka maten. Yen?
Because the Lord, verse 22, is the possessor of heaven and earth.
Yenra 23 vasanathile unnadam vaanathin bhoomi udaivaragi unnadamana
devan solgiran. You will never be able to say you made Abraham rich.
Agave neethan Abrahamai aishwaranai maatana endru sollada vadiki ipdi seigiran endru solgiran Abraham.
Abraham never used that phrase before.
இதற்கு முன்பதாக இந்த பதத்தை ஆபிரகாம் பயன்படுத்தவில்லை. இப்பொழுது அந்த பதத்தை வானத்தை பூமி உடையவராகிய என்ற பதத்தை பயன்படுத்துகிறான்.
He got it from Melchizedek.
இதை மெல்கிசேதேக்கினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான்.
So we see what a tremendous ministry the ministry of Melchizedek is.
ஆக மெல்கிசேதேக்கின் ஊழியம் என்பது எவ்வளவு பெரிய ஊழியம் என்பதை
பார்த்தோம். Bless people.
ஜனங்களை ஆசீர்வதிப்பது.
And save them from sin.
பாவத்திலிருந்து அவர்களை எப்படியாவது விடுவிப்பது.
From pride and covetousness.
இந்த விஷயத்திலே பெருமையிலிருந்தும் பொருளாசையிலிருந்தும்.
May God help us to have that ministry.
இந்த ஊழியத்தை நாம் உடையவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to the Words of Life program.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We continue our study today in Genesis chapter 15.
நாம் தொடர்ந்து ஆதியாகமம் 15 அதிகாரத்திலிருந்து படிப்போம்.
Abraham has just met Melchizedek.
ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்திருக்கிறான்.
And the king of Sodom.
சோதோமின் ராஜா.
And he refused to take anything from the king of Sodom.
சோதோமின் ராஜாவிடத்திலிருந்து ஒரு சிறு காரியத்தை கூட எடுப்பதற்கு மறுத்து விட்டான்.
And God was watching this just like he watched his transaction with Lot.
எப்படி லோத்தோடு கூட இருந்த காரியங்கள் எல்லாம் தேவன் கவனித்துக் கொண்டிருந்தாரோ அதே போல ஆபிரகாமுடைய புழக்கங்கள் எல்லாம் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
God watches your financial transactions whether you knew it or not.
நீங்கள் அறிகிறீர்களோ அறியவில்லையோ தெரியவில்லை தேவன் உங்களுடைய பண புழக்கத்தை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
And he honors those who honor him.
அவரை கனப்படுத்துகிறவர்களை தேவன் கனப்படுத்துகிறார்.
And see what God says here in chapter 15.
15 அதிகாரத்திலே தேவன் என்ன சொல்கிறார் என்று
பார்ப்போம். After these things it says.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று முதலாம் வசனத்திலே
வாசிக்கிறோம்.
என்ன?
His attitude to the riches of Sodom.
சோதோமிலே உள்ள ஐஸ்வரியத்திற்கு ஆபிரகாம் இருந்ததான மனப்பான்மை.
What a different attitude from Lot.
லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் எவ்வளவு வித்தியாசமான மனப்பான்மை இருந்தது.
When the riches of Sodom were offered freely to Abraham, he said, no, I don't want it.
ஆபிரகாமிடத்திலே இலவசமாய் சோதோமுடைய ஐஸ்வரியத்தை சோதோமின் ராஜா கொடுத்த பொழுது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
Whereas Lot went after it.
ஆனால் லோத்து அதை தேடி போனான்.
And we read here, the Lord said to Abraham.
இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார்.
Don't worry, you didn't get any reward from Sodom.
சோதோமிலிருந்து உனக்கு வெகுமானம் கிடைக்கவில்லையா? பரவாயில்லை, கவலைப்படாதே.
I am your shield. And I am your reward.
நானே உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்.
You, your reward will be very great from me.
என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிகுதியாக இருக்கும்.
You know, when we don't get any reward from the world,
உலகத்திலிருந்து நமக்கு பலன் கிடைக்கவில்லை
என்றால், we honor God,
நாம் தேவனை கனப்படுத்தும்
பொழுது, you get a reward from me.
என்னிடத்திலிருந்து உனக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்.
And then we read further in chapter 16.
16 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
The Lord tells him in verse 10.
10 வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார்.
He before that,
அதற்கு முன்பு,
you know, he has this woman called Hagar.
ஆகாரை ஆதாம் ஆபிரகாம் மனைவியாக கொள்கிறான்.
And through Hagar he conceives a child.
ஆகாரின் மூலமாக ஒரு பிள்ளையை பெறுகிறான்.
And Sarah is disturbed by that.
இது நிமித்தமாய் சாராள் மன சலனம் அடைகிறாள்.
Sarah gets upset with Hagar and chases her out.
சாராள் ஆகாரின் மீது மனத்தாங்கல் அடைந்து ஆகாரை துரத்தி விடுகிறாள்.
And the angel of the Lord finds Hagar.
கர்த்தருடைய தூதன் ஆகாரை பார்க்கிறான்.
He is merciful to her.
அவளிடத்திலே இரக்கமாய் இருக்கிறார்.
Now how did this problem arise?
இந்த பிரச்சனை எப்படி வந்தது?
Because Abraham, who till then had obeyed God, listened to Sarah.
அதுவரை தேவனுக்கு செவி கொடுத்த ஆபிரகாம் இப்பொழுது தன்னுடைய மனைவிக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
I want you to see a difference here in chapter 15 and chapter 16.
15 16 அதிகாரங்களிலே உள்ளதான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
In chapter 15 God takes Abraham outside at his tent and says, look at the sky.
15 அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்கிறார்.
Says, see, can you count the stars, verse 5?
நீ இப்பொழுது நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியுமா என்று சொல்கிறார்.
Children are going to be like that.
5 வசனத்தில் உன்னுடைய பிள்ளைகளும் அதுபோல இருப்பார்கள்
என்று சொல்கிறார். And he had no children till then.
அதுவரை அவனுக்கு பிள்ளைகளே இல்லை.
Zero.
அவனுக்கு ஜீரோ தான்.
And it says he believed the Lord, verse 6.
6 வசனத்திலே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான்.
Believe means the Hebrew word there is amen.
விசுவாசிப்பதற்குரிய எபிரேய பதம் ஆமீன் என்று பயன்படுத்தப்படுகிறது.
We use ஆமீன் in all languages. Christians use the word ஆமீன்.
கிறிஸ்தவர்கள் என்ற எல்லா பாஷைகளிலேயும் ஆமீன் என்கிற பதத்தை பயன்படுத்துகிறார்கள்.
That's not an English word or Tamil word.
அது ஆங்கில வார்த்தையோ தமிழ் வார்த்தையோ அல்ல.
It's a Hebrew word.
அது எபிரேய பதம்.
What does it mean in the Hebrew language?
எபிரேய பதத்திலே ஆமீன் என்றால் என்ன பொருள்?
Here, he believed. That's the word ஆமீன்.
விசுவாசித்தான் சொல்லப்படுகிறது அல்லவா, அதே அர்த்தம் தான்.
The Old Testament was translated from Hebrew.
பழைய ஏற்பாடு புத்தகம் எபிரேய பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது.
What he said, what is written in verse 6 is he amened the Lord.
ஆறாம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாம் கர்த்தருக்கு ஆமீன் என்று சொன்னான்.
So when God said something,
அவர் தேவனோடு
சொன்னது which looked impossible,
கூடாத காரியமாய் காட்சியளித்தார்.
See like the stars of the sky.
வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவனுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லும்போது,
he didn't say how, when, nothing.
எப்பொழுது எப்படி நடக்கும் என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை.
Amen.
Amen என்று சொன்னான்.
God, if you said it, let me take place.
ஆண்டவரே, நீர் சொல்லி இருப்பீரானால் அது கண்டிப்பாக நடக்கும்.
See, that's faith.
அதான் விசுவாசம்.
Faith is not doing some great thing.
விசுவாசம் என்பது பெரிய காரியங்களை செய்வது
என்றல்ல. Faith is not getting some idea in our own head.
விசுவாசம் என்பது நம்முடைய மூளையிலே பிறக்கக்கூடிய கருத்துக்கள் அல்ல.
Faith doesn't come through my going to God and saying I want a better car or better house.
எனக்கு நல்ல கார் வேண்டும், நல்ல வீடு வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் போய் சொல்வது நிமித்தமாய், அதற்கு ஆமீன் என்று சொல்வது நிமித்தமாய் அது விசுவாசம்
அல்ல. That is saying amen to my own thoughts.
அது என்னுடைய சொந்த கருத்துகளுக்கு ஆமீன் சொல்வதாகும்.
Here it says Abraham said amen to the Lord.
இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனிடத்தில் ஆமீன் என்று சொன்னான்.
Faith comes by hearing and hearing by the word of God.
விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி வேத வசனத்தின் மூலமாய் வரும்.
When God says something,
தேவனுடைய சொல்லும் பொழுது,
then only I can have faith.
அப்பொழுது மட்டுமே எனக்கு விசுவாசம்
உண்டு. Can't have faith if God doesn't say anything.
தேவன் ஒன்றுமே சொல்லாத பட்சத்தில் எனக்கு விசுவாசம் உண்டா?
Abraham can't just suddenly believe, oh one day I'm going to have many children like the stars in the sky.
ஒரு நாளிலே வானத்தின் நட்சத்திரங்களை போல என் சந்ததி பெருகும் என்று சொல்லி ஆபிரகாமாகவே தான் சொந்த மூளையிலே யோசிக்கவில்லை.
He didn't shut his eyes and visualize that he's got many children.
கண்களை மூடிக்கொண்டு அநேக பிள்ளைகள் உண்டாவதை போல அவன் கற்பனை செய்யவில்லை.
That is heathen teaching.
அது புறஜாதியருடைய போதனை.
True faith
comes
from God's word.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து
வருகிறது. A lot of people are being confused with a false faith by Christian preachers today.
இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறதான பொய்யான விசுவாசத்தின் மூலமாக அந்த பிரசங்கியார்கள் மூலமாக அநேக கிறிஸ்தவர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள்.
Being told shut their eyes, imagine what you want and trust God to give it to you.
கண்களை மூடிக்கொண்டு தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள்.
Most people end up in frustration because of that.
இதன் நிமித்தமாக அநேகர் சலிப்படைந்து போகிறார்கள்.
Now listen to the truth about faith.
விசுவாசத்தை குறித்த சத்தியத்தை
பொழுது கேளுங்கள். The first time the word believe occurs in the Bible is here, Genesis 15 and verse 6.
முதல் முறை விசுவாசம் என்ற வார்த்தை வருகிற இடமானது ஆதியாகமம் 15.
Learn something from that.
இதிலிருந்து ஒன்றை
கற்றுக்கொள். Nothing to do with imagination.
கற்பனை என்பதை பொறுத்து அல்ல.
It's got to do with God's word.
தேவனுடைய வார்த்தையை பொறுத்து தான்.
But unfortunately, the same Abraham said amen to God.
தேவனுக்கு ஆமீன் என்று சொன்ன அதே ஆபிரகாம்,
unfortunately he says amen to his wife in the next chapter.
துரதிஷ்டவசமாக தன்னுடைய மனைவிக்கு ஆமீன் என்று சொல்ல ஆரம்பித்து
விட்டார். He says have take my servant and have a child through her. He says amen.
என்னுடைய வேலைக்காரை எடுத்துக்கொண்டு அவள் மூலமாய் எனக்கு குழந்தை பெற்றுத்தான் சொல்லும் பொழுது ஆமீன் என்று சொல்லி
விட்டார். And then that causes so many problems.
அது எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்குகிறது.
He has Ishmael.
அங்கே இஸ்மேல் பிறக்கிறான்.
We read that in verse chapter 16 verse 15.
அதை 16:15 இல் நாம் வாசிக்கிறோம்.
And Abraham was 86 years old verse 16 when Hagar bore Ishmael.
ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாமுக்கு 86 வயது.
He produced a son in his own strength.
தன்னுடைய சொந்த பலத்திலே ஒரு மகனை உண்டாக்கினார்.
And when he told God later, can you please let Ishmael live before you, God said nothing doing.
ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக வாழட்டும் என்று தேவனிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
See, God won't accept what we produce in our own strength.
நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் உண்டாக்குகிற காரியங்களை தேவன் ஒரு காலம் ஏற்றுக் கொள்ள மாட்டார்.
Even if it looks very nice.
அழகாக காட்சியளித்தாலும் சரி.
All our work.
நம்முடைய நன்மை வேலைகள்.
Very nice.
நன்றாகத்தான் இருக்கிறது.
Ishmael was looked very nice.
இஸ்மவேல் நன்றாகத்தான் இருந்தது.
Healthy, strong.
நன்ற ஆரோக்கியமானவனாய் இருந்தான்.
Not produced by God's strength.
ஆனால் தேவனுடைய பலத்தினால் உண்டாக்கப்பட்டவன் அல்ல.
Not produced in God's will.
தேவனுடைய சித்தத்தில் உண்டாக்கப்பட்டவன்
அல்ல. Christian work is like that today.
இன்றைக்கு காணப்படும் அநேக கிறிஸ்தவ ஊழியங்கள் இப்படித்தான் இருக்கிறது. இஸ்மவேல்களாக இருக்கிறது.
Human ability.
மனிதனுடைய திறமை.
Human plans.
மனிதனுடைய திட்டங்கள்.
One day God will say, send it away.
ஒரு நாளிலே இவைகளெல்லாம் அனுப்பிவிடு என்று ஆண்டவர்
சொல்லுவார். I didn't plant that.
நான் அதை
தீர்மானிக்கவில்லை. அது
என்னுடைய சித்தத்தின்படி அல்ல.
Lot of people are trying to do God's work today with this principle of Ishmael.
அநேகர் இன்றைக்கு தேவ ஊழியத்தை இஸ்மவேல் என்ற தத்துவத்தின் மூலமாய் செய்ய
ஆரம்பித்தார்கள்.
ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நாம் தான் தேவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்கிறார்கள்.
They say, oh, God needs money. Please help him because he's having a hard time getting money for his work.
இப்பொழுது தேவன் தம்முடைய ஊழியத்திற்கு பணம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே பணம் கொடுங்கள் என்று கேட்கிறார்.
What an insult to talk about God like that.
இப்படி நாம் தேவனை பேசுவது அவருக்கு எவ்வளவு ஒரு நிந்தனையை கொண்டு வருகிறது.
A lot of that disgrace comes in Christendom today.
இன்றைக்கு எவ்வளவு கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்டதான அபகீர்த்தி உண்டாகி
கொண்டிருக்கிறது.
பொய்யான போதகர்கள் மூலமாக
இஸ்மவேல்.
அவர்கள் எல்லாம் இஸ்மவேல்கள்.
And Notice what happens after that.
அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள்.
After he was 86 years old in verse 16.
16 வசனத்திலே 86 வயதாக இருந்தான் என்று
பார்க்கிறோம். The next verse says Abraham was 99 years old.
அடுத்த வசனத்திலே பாருங்கள் ஆபிரகாமுக்கு 99 வயதானது.
What happens in those 13 years?
அந்த 13 ஆண்டுகளில் என்ன நடந்தது?
Not one verse written there.
அங்கே ஒரு வசனம் கூட எழுதப்படவில்லையே.
God was waiting for Abraham to come to an end of himself and be incapable of producing a child.
ஆபிரகாம் தன்னுடைய திறமையின் முற்றுப்புள்ளிக்கு வர வேண்டும், ஒரு குழந்தையை உண்டாக்குவதற்கு பெறுவதற்கு பலனற்றவனாய் மாற வேண்டும் என்று காத்திருந்தார்.
That's the message there.
அங்கே சொல்லப்பட்ட செய்தி
13 years of silence.
13 ஆண்டுகள் ஒரு அமைதி.
God is showing us he wants us to come to an end of ourselves.
தேவன் நம்மிடத்திலே என்ன காண்பிக்கிறார் என்று சொன்னால் நாம் நம்முடைய திறமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.
And then chapter 17,
17th verse,
he tells Abraham, now you're going to, I'm going to make a covenant with you. Every male among you, chapter 17 verse 10, must be circumcised.
17th verse, 10th verse, the devan oru udambadikkai seigirar ungalku piragra sagala aanpaligalukkum viruthesethanam panna vendum endru.
What is that circumcision symbolize?
Inda viruthesethanam edai uppittu solugirathu?
It's a symbol of death to the flesh.
இது மாம்சத்துக்குரிய மரணத்தை குறித்து சொல்கிறது.
Philippians 3 verse 3 we read.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 3 வசனத்தில்
நாம் வாசிக்கிறோம். We are the true circumcision.
நாமே மெய்யாய் விருத்தசேதனம் பெற்றவர்கள்.
We have no confidence in the flesh.
மாம்சத்தில் நம்பிக்கை வைக்காதவர்கள்.
You see, circumcision is a cutting off of the flesh.
விருத்தசேதனம் என்பது மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டுதலாகும்.
It is a picture of no confidence in human ability.
மனுஷ திறமையிலே நம்பிக்கை இல்லை என்பதை சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சி.
So that's the next thing God told Abraham.
அதைத்தான் தேவன் ஆபிரகாமுக்கு இரண்டாவதாக சொன்னார்.
You have to now all your seed must be circumcised so that you have no more confidence in the flesh.
உன்னுடைய சந்ததி எல்லாம் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். நீ இனிமேல் மாம்சத்திலே நம்பிக்கை வைக்க கூடாது என்று
சொல்றார். And your name verse 5 will no longer be called Abram but Abraham.
இனிமேல் உடைய பெயர் ஆபிராம் என்று அழைக்கப்படாது, இனிமேல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று 5 ஆம் வசனத்தில்
சொல்றார். Abram meant exalted father.
ஆபிராம் என்றனுடைய பெயருக்கு அர்த்தம் உயர்த்தப்பட்ட தகப்பன்.
Abraham means father of a multitude.
ஆபிரகாம் என்பதனுடைய அர்த்தம் திரளான சந்ததிகளுக்கு தகப்பன்.
These are two types of Christians.
இன்றைக்கும் இரண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்.
One with no children you want to be exalted.
பிள்ளைகளே இல்லை ஆனால் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்.
Name is Abram.
அவருடைய பெயர் ஆபிராம்.
I am an exalted person.
நான் உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன்.
They want titles which will exalt them above other Christians.
மற்ற கிறிஸ்தவர்களை காட்டிலும் தங்களை உயர்த்தக்கூடியதான பட்டங்கள் தங்களுக்கு வேண்டும்.
But no spiritual children.
ஆனால் மெய்யான ஆவிக்குரிய பிள்ளைகள் அவர்கள் இல்லை.
God said change your name.
ஆண்டவர் உன் பெயரை மாற்றி விடு.
I want you to be the father of a multitude not just be an exalted father.
நீ உயர்த்தப்பட்ட தகப்பனாய் இருந்தால் போதாது, நீ திரளான சந்ததிகளுக்கு தகப்பனாய் மாற வேண்டும்
என்று சொல்கிறார். Not just a name as father with no spiritual children.
பெயர் மட்டும் தகப்பன் ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லை என்ற நிலை உனக்கு இருக்கக்கூடாது.
I want to produce children through you.
உன் மூலமாக பிள்ளைகளை உண்டாக்க விரும்புகிறேன்.
So he changed his name.
ஆகவே அவன் தன் பெயரை
மாற்றி. I am the father of a multitude.
நான் திரளான பிள்ளைகளுக்கு தகப்பன்.
He still had no children.
ஆனாலும் அந்த நேரத்தில் அவனுக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லாதிருந்தது.
But God, once he changed his name, God gave him a children.
ஆனால் அவன் பெயரை மாற்றின பிறகு தேவன் அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்தார்.
99 years of age, he changed his name saying, I am the father of a multitude.
99 வயதிலே நான் திரளான பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று தன்னை பெயரை மாற்றிக்கொண்டார்.
And when he was 100 years old,
100 வயதாகும் பொழுது,
he got a son.
அவனுக்கு ஒரு மகன் பெற்றார்.
Through whom a multitude came.
அவன் மூலமாய் ஒரு பெரிய திரளான சந்ததி உண்டாயிற்று.
In chapter 18 we see another example from Abraham's life.
18th அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு மாதிரியை பார்க்கிறோம்.
You see what a hospitable person he was to strangers.
அவன் அந்நியரை உபசரிக்கிறவனாய் இருந்தான்.
We read there that he saw three men walking down in the desert side by his tent.
அவனுடைய கூடாரத்தண்டையிலே வனாந்தத்திலிருந்து மூன்று பேர் நடந்து வருகிறதை
பார்க்கிறான். And even though he was a man who walked with God and communed with God every day.
ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நடக்கிறவனாய் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளவனாய் இருந்தாலும் கூட
ordinary men come by.
இந்த மூன்று சாதாரண மக்கள் வருகிறார்கள்.
It says in verse 2 he ran and bowed himself to the earth.
அவன் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தான் என்று சொல்லி 18:2 லே வாசிக்கிறோம்.
And he says please don't go from here.
இங்கு என் அடியனை விட்டு கடந்து போக
வேண்டாம். Let me get some water to wash your feet.
கொஞ்சம் கால்களை கழுவிக் கொள்வதற்கு தண்ணீரை கொண்டு வருகிறேன்.
Let me get some food for you.
உங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான்.
And he quickly goes to Sarah and says quick make some bread cakes verse 6.
அவன் தீவிரமாய் சாராள் இடத்திலே போய் கொஞ்சம் அப்பம் சூடு என்று கேட்கிறான்.
And he took a calf and hurried to make a curry out of it.
அவன் ஒரு இளங்கன்றை பிடித்து அதை சமைக்கிறான்.
See his attitude.
அவருடைய மனப்பான்மையை பாருங்கள்.
How difficult to find men of God like this today.
இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவ மக்களை பார்ப்பது எவ்வளவு கஷ்டம்.
Who will serve ordinary brothers.
சாதாரண மக்களுக்கு சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்.
So big.
அவர்கள் தங்கள் பார்வையில் பெரியவர்களாக இருக்கிறார்கள்.
And the Bible says in Hebrews 13 don't neglect to entertain strangers because some people have entertained angels like that.
அந்நியரை உபசரிக்க மறக்க வேண்டாம், அப்படி செய்வதனாலே சிலர் தேவதூதர்களை உபசரித்தது உண்டு என்று எபிரேயர்களே வாசிக்கிறோம்.
And that what we read in Hebrews 13 is referred to here.
இதைத்தான் எபிரேயர் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம் இதனுடைய இதை பொறுத்து சொல்லப்பட்டது.
Abraham didn't know who these three were.
இந்த மூன்று பேர் யார் என்பதை ஆபிரகாம் அறியாதிருந்தார்.
Oh, these are some strangers, let me bless them.
இவர்கள் அந்நியர்கள், இவர்களை நான் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொன்னார்.
They were not strangers.
அவர்கள் அந்நியர்கள் அல்ல.
They were angels.
அவர்கள் உண்மையாலுமே தேவதூதர்கள்.
And you see that later on.
அதை பின்னாக நீங்கள் பாருங்கள்.
How God tests Abraham.
எப்படி தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார், நம்மை எப்படி சோதிக்கிறார்?
Are you hospitable to people?
நீங்கள் ஜனங்களை உபசரிக்கிறவர்களா இருக்கீங்க?
That's a very good question to ask ourselves.
நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய நல்ல ஒரு கேள்வி இது.
And see how they bless Abraham.
ஆபிரகாம் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார்கள் என்று பாருங்கள்.
Says in Proverbs 11:25.
நீதிமொழிகள் 11:25 இல் பார்க்கிறோம்.
If you water others, God will water you.
மற்றவர்களுக்கு நீங்கள் நீர் பாய்ச்சும் பொழுது உங்களுக்கு தேவன் நீர் பாய்ச்சுவார்.
So they say, here Sarah is going to have a child.
ஆகவே அவர்கள் சொல்கிறார்கள், சாராளே நீ பிள்ளை பெற போகிறாய்.
That's how God bless.
அப்படித்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்.
In verse 19 we read why God chose Abraham.
19 அதிகாரத்தில் ஏன் தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் என்பதை பற்றி பார்க்கிறோம்.
Verse 19.
God
chose Abraham so that he may command his children and his household after him.
நியாயத்தையும் நீதியையும் காத்து நடங்கள் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக
அவன் தெரிந்து the way of the Lord.
தேவனுடைய வழியை காத்து நடக்கும்படியாக.
Righteousness and justice.
நீதியையும் நியாயத்தையும் செய்யும்.
Then the Lord can bring upon Abraham what he has promised.
அப்பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றுவார்.
God chose Abraham.
ஆகவே தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார்.
Bring up his family in a godly way.
தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை தேவ பக்தியுள்ள வழியில் நடத்தும்படியாக.
So that God can bring upon Abraham what was promised.
அப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றும்படியாக.
And now we see further.
மீண்டும் நாம் பார்க்கிறோம்.
Abraham praying for Sodom.
ஆபிரகாம் சோதமுக்காக ஜெபிக்கிறான்.
The Lord says to Abraham, I'm going to destroy Sodom.
நான் சோதோமை அழிக்க போகிறேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்கிறார்.
And this is the first example of intercession in the Bible.
வேதத்திலே முதல் முதல் பரிந்து பேசுகிற ஜபத்திற்குடைய மாதிரி இங்கே தான் பார்க்கிறோம்.
Where somebody prays for other people repeatedly.
மீண்டும் மீண்டுமாய் ஒரு நபர் இன்னொரு நபருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார்.
Don't destroy them, Lord.
ஆண்டவரே அவர்களை அழிக்க வேண்டாம்.
And the Abraham says, Lord, you are not going to destroy righteous people.
ஆண்டவரே நீ நீதிமன்றங்களை அழிக்க மாட்டீர்கள் என்று
ஆபிரகாம் சொன்னார். There are 50 people righteous, verse 24 in Sodom, will you destroy it?
24 வசனத்திலே பார்க்கிறோம், 50 நீதிமன்றங்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ?
The Lord says, okay, if I find 50 righteous people, I won't destroy.
50 நீதிமங்களை நான் பார்த்தால் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர்
சொல்கிறார். See, Abraham is thinking, Lot was with me, he knows righteousness.
லோத்து என்னோடு கூட இருந்தபடினாலே அவன் நீதியை என்ன என்பதை அறிந்திருக்கிறான். இப்பொழுது அங்கே போயிருக்கிறான்.
Surely he must have gathered a few people there.
கண்டிப்பாக லோத்து
who are righteous.
நீதிமான்களாக இருக்கிற மற்றவர்களை சேர்த்து இருந்திருப்பான் என்று எண்ணுகிறார்.
Then he thinks, oh, maybe there won't be 50.
ஒருவேளை 50 பேர் அங்கே இல்லாமல் இருக்கலாம்.
He is supposing there's only 40.
40 பேர் இருந்தால்
okay, the Lord says, if 40 are there, I'll say spare them.
40 பேர் நீதிமான்கள் அங்கே இருந்தால் நான் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று
சொல்கிறேன்.
பிறகு எண்ணி பார்க்கிறான்,
oh, maybe Lord has not even gathered so many.
லோத்து இன்னும் அவ்வளவு பேரை கூட ஆதாயம் பண்ணவில்லை.
Supposing there are only 30.
30 பேர் மட்டும் இருந்தால்
I'll spare them.
நான் விட்டு விடுவேன்.
Then he says, what about 20?
20 பேர் இருந்தால்
the Lord says, I'll spare.
நான் விட்டு விடுவேன்.
Then he says, Lord, once more I want to ask.
ஒரே இன்னும் ஒரு முறை கேட்கிறேன்.
Supposing there are only 10 righteous people there, verse 32.
32 வசனத்திலே பார்க்கிறோம், 10 நீதிமான்கள் இருந்தால்
and he says, no, I won't destroy for sake of 10.
நான் 10 பேர் நிமித்தமாய் அழிக்க மாட்டேன் என்று
ஆண்டவர் சொன்னார்.
Abraham stopped. அவர்கள் அதோடு நிறுத்தி விட்டார்.
Why?
ஏன்?
He said, well, Lot is there.
லோத் இருக்கிறான்.
His wife is there.
மனைவி
இருக்கிறார். He's got 2 daughters.
இரண்டு மகள்கள் இருக்கிறார்.
They are going to get married, the 2 sons-in-law.
அவர்களுக்கு திருமணமாகி அவர் இரண்டு பேர் இருக்கப்
போகிறார். I'm sure he must have chosen righteous people.
அவன் நீதிமான்களாய் தான் தன்னுடைய மகள்களுக்கு தேர்ந்தெடுத்திருப்பான்.
That is like 6.
இதுவே 6 ஆகிவிட்டது.
There must be 4 others.
நான்கு பேர் இருப்பார்கள்.
No need to ask for any more.
ஆக இனிமேல் கேட்க வேண்டாம் என்று ஆபிரகாம் நிறுத்தி விட்டான்.
What Abraham did not know.
ஆபிரகாமுக்கு எது தெரியவில்லை என்றால்
there was only one righteous person there, that was Lot.
அங்க இருந்த நீதிமான் ஒரே ஒருவன் தான் இருந்தான், அவன்
தான். None of the others.
மற்ற யாருமே நீதிமான் இல்லை.
What a lesson.
என்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள.
Lot stayed there and he lost his wife and children.
லோத்து அந்த இடத்துல தங்கி தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் இழந்து போய்விட்டான்.
That's what we read in chapter 19.
அதைத்தான் நாம் 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Lot is an elder in Sodom now. He's sitting at the gate, we read in verse 1.
லோத்து அந்த பட்டணத்திலே ஒரு மூப்பனா இருக்கிறான், அங்கே வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று 1 பார்க்கிறோம். 19 அதிகாரம்
we read here about the angels telling to get out of the city.
அங்கே தூதர்கள் இந்த பட்டணத்தை விட்டு ஓடி வந்து சொல்கிறார்கள்.
And they go out.
அவர் வெளியே போகிறார்கள்.
But we read in verse 26, his wife looked back.
6 வசனத்திலே பார்க்கிறோம், லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்தாள்.
And Jesus said this in relation to the rapture of the church.
சபையானது மறுரூபப்பட எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த காரியத்திலே சொல்லும்பொழுது இயேசு இந்த காரியத்தை சொல்கிறார்.
Remember Lot's wife.
லோத்தின் மனைவியை நினைத்துக்
கொள்ளுங்கள்.
அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்தாள்.
And she got left behind.
அவள் விட்டு 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 விட்டு
விட்டு விட்டு
விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு
விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு
நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள்.
And then finally,
கடைசியாக,
we read that Lot leaves Sodom.
லோத்து சோதோமை விட்டு போகிறார்.
Verse 30.
30ஆம் வசனம்.
He went there to make money.
அவன் முதலாவது பணத்தை சம்பாதிக்க முடிய அங்கே போனான்.
He leaves without a single thing except the clothes on his body.
தன்னுடைய உடம்பிலே காணப்படுகிற ஆடையை தவிர வேறு ஒன்றையும் அவன் கொண்டு செல்ல
முடியவில்லை. Lost his sons-in-law, lost his wife.
தன்னுடைய மருமக்கள் மகளை இழந்தான், மனைவி இழந்தான்.
Even his daughters are lost spiritually.
தன்னுடைய மகள்கள் கூட ஆவிக்குரிய ரீதியிலே இழந்தவர்களாய் காணப்படுகிறார்.
That's what happens when you run after money.
பணத்தின் பின்னாக ஓடுகிற ஒரு மனிதனுக்கு இதுதான் நடக்கிறது.
In chapter 20 we read of a second failure of Abraham.
20ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய இரண்டாவது வீழ்ச்சியை வாசிக்கிறோம்.
Again he tells his wife to say she is a sister.
மீண்டுமாய் சாராளை பார்த்து யாராவது உன்னை கேட்டால் என்னுடைய சகோதரி என்று சொல்லு என்று சொல்கிறார்.
Again God has mercy upon them.
மீண்டுமாய் தேவன் அங்கே கிருபையுள்ளவராக இருந்தார்.
So you one thing in verse 11 this is the first time in the Bible the word fear of God comes.
தேவ பயம் என்கிறதான இடம் இங்கேதான் முதல் இடத்திலே வருகிறது.
And it relates to sexual sin.
அது அங்கே பாலியல் பாவத்தை
சம்பந்தப்பட்டு
நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா இல்லையா என்பதை தேவன் நம்முடைய பாலியல் சம்பந்தமான சோதனைகளை கண்டுபிடித்து விடுகிறார்.
In chapter 21, verse 18, we read, verse 17, we read Abraham prayed to God for these other people who didn't have children.
பிள்ளைகள் இல்லாமல் கற்பம் அடைக்கப்பட்ட அந்த மக்களுக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறான் என்று பார்க்கிறோம்.
When he did that,
அவன் அப்படி ஜெபித்த பொழுது
God gave a child to his own wife for chapter 21 verse 1.
தன்னுடைய மனைவிக்கும் கூட தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார்.
A great lesson of what happens when you pray for others.
21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அதை வாசிக்கிறோம். மற்ற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம்.
Then he gets the child Isaac for whom he had waited 25 years.
25 ஆண்டுகளாக காத்திருந்து இப்பொழுது ஈசாக்கை பெறுகிறான்.
Person whom God had said you are going to get the world is going to be blessed through your seed.
இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன்மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த சந்ததியை
குறித்தான். Then we come to chapter 22.
22ஆம் அதிகாரத்தில் நாம் வருகிறோம்.
That's a great chapter in Abraham's life.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய ஒரு அதிகாரம்.
Offered Isaac up.
அங்கே ஈசாக்கை பலி கொடுக்கிறான்.
God tested Abraham there to see whether you love me more than everything on earth.
பூமியில் உள்ள மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாய் என்று தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார்.
And Abraham said yes Lord.
ஆமாண்டவரே என்று ஆபிரகாம்
சொன்னார். That's where we read for the first time the word worship coming in the Bible in chapter 22 verse 5.
22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தான் முதல் முறை தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை வாசிக்கிறோம்.
And what is worship?
தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன?
Worship is not just singing words of praise.
துதியின் வார்த்தைகளை சொல்வதுதான் ஆராதனை என்ற அர்த்தம்.
Worship is doing what Abraham did.
ஆபிரகாம் என்ன செய்தனோ அதை செய்வதுதான்
being alone with God and giving everything to him.
தேவனிடத்தில் தனிமையாய் போய் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுவதுதான் உண்மையான ஆராதனை.
That's real worship.
அதுதான் உண்மையான
ஆராதனை. Very few people know how to worship.
மிக சிலர் தான் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கற்றிருக்கிறார்கள்.
Thanksgiving people know giving thanks to God.
நன்றி சொல்வது என்ன என்பதை ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள்.
Praising people know that is to praise him for who he is.
துதிப்பது என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கிறார்கள். அவர் யாரா இருக்கிறார் என்று சொல்லி துதிக்கிறார்கள்.
What is worship?
ஆனால் ஆராதனை என்றால்
என்ன? Worship is not words.
ஆராதனை என்பது வார்த்தைகள் அல்ல.
Worship is giving everything to God like Abraham gave up Isaac.
ஆபிரகாம் எப்படி ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான் அது போல எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவது.
God was so delighted.
தேவன் அதில் அவ்வளவு மகிழ்ந்தார்.
That he said now I will bless you there will be no limit to how much I'm going to bless you.
இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அதற்கு அளவே இல்லை என்று ஆண்டவர் சொன்னார்.
And then we go to chapter 24.
24ஆம் அதிகாரத்திலே நாம்
where we read about God, Abraham sending his servant to get a bride for Isaac.
ஈசாக்கு ஒரு மனைவியை கொள்ளும்படியாக தன்னுடைய வேலைக்காரனை ஆபிரகாம் அனுப்புகிறார்.
This is a very beautiful picture of the Trinity.
திருத்துவத்தின் ஒரு அழகான காட்சி இங்கே பார்க்கிறோம்.
Abraham is a picture of God the Father.
ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான்.
Isaac is a picture of the Son of God.
ஈசாக்கு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறான்.
And his servant is a picture of the Holy Spirit.
அந்த வேலைக்காரன் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறான்.
Rebecca is a picture of the church.
ரெபெக்காள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள்.
Where the servant goes to this far away land to get a bride for the son.
குமாரனுக்கு ஒரு மனைவியை கொள்ளும்படியாக இந்த வேலைக்காரன் நீண்ட பிரயாணம் பண்ணி தூரதேசத்துக்கு போகிறான்.
That's the picture of the Holy Spirit coming into the world looking for the bride for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கென்ற ஒரு மனவாட்டிக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே தேடிக் கொண்டிருக்கிறார்.
And what type of bride does he choose?
அவர் எப்படிப்பட்டதான மனவாட்டியை தேர்ந்து கொள்கிறார்?
He says, Lord, if I find a girl who is willing to not only give me a drink but drink make my camels drink also.
எனக்கு மட்டும் தண்ணீர் கொடுக்க முடியாது அல்ல என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கக்கூடிய ஒரு பெண் இருந்தால் அவளையே தேர்ந்து கொள்வேன் என்று
சொல்கிறார். He had a number of camels with him.
அவனுக்கு அநேக ஒட்டகங்கள் இருந்தது.
10 camels first 10.
10 ஒட்டகங்கள் இருந்தது என்று 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்.
How much water a camel drinks?
ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் என்று தெரியுமா?
Buckets and buckets and buckets.
எத்தனையோ பக்கெட்டுகளை தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்கும்.
He was saying, Lord,
ஆண்டவரே,
I want a girl who is hard working.
கடினமாய் உழைக்கிற ஒரு பெண் தேவை என்று
சொல்கிறார். Not because I tell her but who herself says I'll water your camel.
நான் சொல்லுகிறது நிமித்தமாக அல்ல, தானாகவே சொல்லக்கூடிய ஒரு பெண் வேண்டும்.
And you know how long that took?
அது எவ்வளவு நேரம் பிடித்தது தெரியுமா?
And she did that.
அவள் அதை செய்தாள்.
She offered water to the camels also.
அங்கே ஒட்டகங்களுக்கும் சேர்த்து தண்ணீரை வார்த்தாள்.
That must have taken a long time, perhaps 1 hour.
ஒரு மணி நேரம் கூட ஆயிருந்திருக்கும்.
That's the girl. God chooses people who are hard working.
தேவன் கடினமாய் உழைக்கிறவர்களை தான் தேர்ந்து கொள்கிறார்.
And we read here a wonderful picture of marriage.
இங்கே திருமணத்தை குறித்த அருமையான ஒரு காட்சியை பார்க்கிறோம்.
God arranged a marriage for Isaac.
ஈசாக்குக்கு என்ற தேவன் ஒரு திருமணத்தை ஆயத்தப்படுத்துகிறார்.
God can arrange a marriage for you too.
உங்களுக்கும் கூட திருமணத்தை தேவன் ஆயத்தப்படுத்த முடியும்.
Isn't he as interested in you as he is in Isaac?
ஈசாக்கிலே தேவன் விருப்பமுள்ள தேவன், உங்களிலே விருப்பம் இல்லையா?
Trust him.
அவரிலே நம்பிக்கையா இருங்க.
Notice Abraham's servant.
ஆபிரகாமுடைய வேலைக்காரனை பாருங்க.
Takes Rebecca.
ரெபெக்காளை
கூட்டிக் கொண்டு all those 450 miles back to Isaac.
ஈசாக்கு போய் அடைமுடியாக 450 மைல்கள் பிரயாணம் பண்ணி போகிறார்.
That must have taken about one whole month.
அது ஒரு மாத காலம் எடுத்திருந்திருக்கும்.
What do you think he was telling her during that one long journey?
அந்த நீண்ட பிரயாணத்திலே அந்த ரெபெக்காளோடு கூட என்ன பேசியிருந்திருப்பான்?
About Isaac.
ஈசாக்கை பற்றி பேசுகிறார்.
That's what the Holy Spirit wants to tell us also in this long journey we have before we see Jesus.
நாம் இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக நமக்குள்ள இந்த நீண்ட பிரயாணத்திலே பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவை பற்றி தான் நமக்கு சொல்கிறார்.
He wants to tell us about Jesus.
அவர் நமக்கு இயேசுவை பற்றி சொல்ல விரும்புகிறார்.
And he wants us to love him.
அவரை நாம் நேசிக்க முடியாக விரும்புகிறார்.
We read finally he presents her to
Isaac. ரெபெக்காளை ஈசாக்கினிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார்.
And he says,
அவன் சொல்கிறான்,
here is the one whom God has chosen for you.
உனக்கென்று தேவன் தேர்ந்தெடுத்த மனைவி இவள் தான்.
Isaac married her.
ஈசாக்கு தனக்கு மனைவியாக்கிக் கொள்கிறான்.
She became his wife.
அவள் அவனுக்கு மனைவியான. 24:67
Isaac was comforted after his mother's death.
ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்.
This is a beautiful picture of how the Holy Spirit chooses the bride of Christ.
பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி எப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய அருமையான ஒரு காட்சி.
May we learn the lessons we have to learn from this.
இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோமாக.
Amen.
Amen.